அனைவரோடும் வருவார். அந்நாட்களில் பேரொளி தோன்றும்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கத்தின் வழியாம் இந்த கல்வாரி வழியில் நம் எல்லோரும் இணைந்து இந்த காலை வேளையில் ஜெபிக்க ஆண்டவருடைய அருள் வேண்டி வந்திருக்கிறோம். வார்த்தையின் வடிவாய் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் நம் ஆண்டவர். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை இறைவார்த்தை பகிரின் போது நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. சொல்லும் செயலும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார். ஆம் என்று சொல்லிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்வதும், இல்லை என்று சொல்லிவிட்டு பிறகு ஆம் என்று சொல்வதும் இரண்டுமே தவறுதான். இன்றைக்கு அதைத்தான் நம்முடைய நற்செய்தியில் வாசிக்க நாம் கேட்கப் போகிறோம். மூத்த மகன் நான் போக விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போகிறான். இரண்டாவது மகன் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருக்கிறான். மூத்தவன் நல்லவனா இளையவன் நல்லவனா அப்படின்னு பார்த்தா மூத்தவன் நல்லவன் போல நமக்கு தெரியும், ஆனால் அவர் நூற்றுக்கு நூறு நல்லவர் அல்ல. அதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான். மூத்த மகன் இளைய மகன் செய்தது தவறு என்று சொன்னால் மூத்த மகன் செய்தது சரிக்கு பக்கத்தில் அருகில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் விளக்கமாக இறைவார்த்தை பகிர்வில் நாம் கேட்கப் போகிறோம். அதை ஆண்டவர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தந்து அந்த இறைவார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தரும்படியாய் வேண்டுவோம். ஒருவேளை ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் அது தவறு, அதை நாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு விதத்தில் அது ஒரு துரோகம். செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நோக்கத்தோடு அதை செய்திருக்கிறோம் அப்படின்றதையும் நாம் இன்றைக்கு சற்று சுய ஆய்வு செய்து பார்க்க போகிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆராதனைக்கும் போற்றுதலுக்கும் நிறைந்த ஆண்டவர் தான் இந்த வார்த்தையின் வழியாக இன்றைக்கு நம்மளோடு பேச போகிறார். இந்த மனநிலையோடு நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் விதமாய் இந்த ஒரு சிறிய பஜன் பாடலை சேர்ந்து பாடுவோம்.
அம்மையே அப்பனே ஆராதனை, அம்மையே அப்பனே ஆராதனை,
ஆதியே அந்தமே ஆராதனை,
ஆதியே அந்தமே ஆராதனை,
அனைத்தையும் கடந்தவா ஆராதனை,
அனைத்தையும் கடந்தவா ஆராதனை,
ஆன்மாவினுளியே ஆராதனை,
ஆன்மாவினுளியே ஆராதனை,
உயிரூட்டும் தேவனே ஆராதனை,
உயிரூட்டும் தேவனே ஆராதனை,
உண்மையின் உறைவிடமே ஆராதனை,
உண்மையின் உறைவிடமே ஆராதனை,
என்னை தேர்ந்தவரே ஆராதனை,
என்னை தேர்ந்தவரே ஆராதனை,
என்னோடு இருப்பவரே ஆராதனை 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 ஆராதனை
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படைப்பாக ஆக்கியுள்ளே. உம் இரக்க செயல்கள் உம் திருமகனின் வருகையாகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவோடு கண்ணோக்கி அருளும். எங்கள் பாவ வாழ்வின் வாசுகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறை வாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-2 9-13 13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதுமில்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றிவிடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன்.
அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒளிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப, இந்த ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் அவரை நோக்கி பார்த்தார் மகிழ்ச்சியில் மிளந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர்கள் எல்லா நெடுக்கடிலும் இருந்து அவனை விடுவித்து காத்தா. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்தார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாக்கின்றார். அவர்களை அனைத்து இருக்கண்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை குவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சித்தனரை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடைய. இந்த ஏழை குவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை குவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரும் ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும், உம் மக்களின் பாவங்களை போக்கி அருளும் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரிதண்டுபவரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரிதண்டுபவரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவுமில்லை, அவரை நம்பவுமில்லை என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு ஆண்டவர் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து சிந்திக்கப் போகிறோம். திருவருகை காலத்தினுடைய இந்த மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. மகிழ்வின் செய்தியை ஆண்டவர் சொன்னாலும் கூட, இறைவன் தரப்போகிற அந்த மகிழ்ச்சி நமக்குள் தக்க வைத்து கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாரத்தின் ஒவ்வொரு வாசகங்களும் நுணுக்கமாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த இறைவார்த்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்த, எனக்கு இறைவன் கொடுத்த அந்த மைய சிந்தனை என்னவென்று சொன்னால், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கட்டும். எல்லாரும் ஒரு முறை நீங்கள் தனிப்பட்டத்தில் சொல்லி பாருங்கள், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கட்டும். நான் சொல்வதைத்தான் செய்வேன், நான் செய்வதைத்தான் சொல்வேன். இந்த வசனங்கள் எல்லாம் எப்போ அதிகமாக நீங்கள் கேட்போம் அப்படின்னா, தேர்தல் நேரங்களில் அரசியல் தலைவர்கள்லாம் சொல்வார்கள், எங்கள் கட்சி இதை சொன்னது இதை செய்தது, நாங்கள் சொன்னதையும் செய்தோம் சொல்லாததையும் செய்தோம் அப்படின்னு நான் இடையில நிறையா வார்த்தைகள்லாம் சேர்த்து வார்த்தை ஜாலத்தோடு சொல்லுவார்கள். அரசியல் தலைவர்கள் இதை பற்றி சொல்லுகிறார்கள். இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு பொருளை பற்றி சொல்கிற பொழுது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், அது அப்படியே எங்கள் கடையில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சொல்லும் செயலும் இணைந்து போகக்கூடிய மனிதர்கள் சமூகத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய குறைந்து போய்விட்டது. அதனுடைய அவசியத்தை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இது நற்செய்திக்கு முன்பாகவே நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் பார்க்கிறோம், சொல்லொன்றாயிருந்து செயல் ஒன்றாயிருந்ததால் இறைவனுடைய அருளை இழந்து போனவர்களை பற்றி பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் 24:24 வசனமே இப்படி சொல்லுகிறது, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம். சொல்கிறாங்க இஸ்ரேல் மக்கள், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாக்குறுதி கொடுத்ததாகவே இருந்ததை ஒழிய இந்த வாக்குறுதியை பறக்க விட்டுவிட்டு அவர்கள் தான் போன போக்கில் பாகால் தெய்வத்தை நோக்கி அவர்கள் பின்தொடர்ந்து சென்று விடுகிறார்கள். சொன்னது ஒன்றாக இருக்கிறது, செய்தது மற்றொன்றாக இருக்கிறது. ஒரு பகுதி, நீங்கள் அந்த பகுதியை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு காரியம் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை சொல்கிறோம். இப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம எப்படி யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, மூத்த மகன் என்ன சொல்கிறார், முதல்ல வசனம் இப்படியே சொல்லப்படுது, நீ என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு இன்றைக்கு போ அப்படின்னு சொன்னவனே, நான் போக விரும்பவில்லை அப்பா, நான் போகவில்லை அப்படின்னு சொல்லலை, நான் போகவில்லை ஐயா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து தகப்பனுக்குரிய அடையாளத்துக்குரிய எந்த வார்த்தையும் சொல்லலை, மரியாதைக்குரிய எந்த சொல்லையும் சொல்லவே இல்லை. இப்போ வீட்டிலலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பேரை சொல்லி கூப்பிட்ற ஓ அப்படின்னு கேட்போம். சில இடங்களில் அது எங்கள் பழக்கம், நான் அப்படி கேட்பேன், ஓ அப்படின்னு கேட்பேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை பெற்று வளர்த்ததுக்கு என்ன வா போன் தான் என்ன பேசுவியா, வா போன் பேசுனதில்லை, என்னென்ன கேட்பியோ, என்னம்மான்னு கேட்க மாட்டியோ அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறது. அப்போது அது என்ன, எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய மரியாதையற்ற தன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பையன் அப்படி தான் சொல்கிறான் பாருங்கள். மூத்த பையன் என்ன சொல்கிறான், நான் போக விரும்பலை, மனசில் பட்டதை நறுக்குனு சொல்கிறான், நான் போக விரும்பலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய வசனத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறான், பின்னாடி மனதை மாற்றிக்கொண்டு அந்த வேலையை செய்வதற்காக செல்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது மகன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இனிப்பான வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன் ஐயா அப்படின்றார். அப்பா மனசு புழுந்திருப்பார், ஆகா என் பிள்ளை பாரு எப்படி அழகாக பதில் சொல்லுது அப்படின்னு. ரொம்ப அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான். அப்பாவை ஏமாத்துறதுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் தனக்குள் வைத்து கொண்ட ஒரு மனிதனாக, நான் போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தந்தையுடைய விருப்பப்படி செல்லாமல் தந்தையை ஏமாற்றுகிறான். இப்போ என்னுடைய கேள்வி, உங்களுக்கு நான் வைக்கிற கேள்வி, மூத்த மகன் செய்தது தப்பா, இரண்டாவது மகன் செய்தது தவறா அப்படின்னு கேள்வி வைங்களேன். 99% கொஞ்சம் ஆழமாக இல்லை, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சாலும் அந்த பதிலை சொல்ல மாட்டாங்க. ஆனால் 99% மக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மூத்தவன் செய்தது சரி, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய அன்பை உணர்ந்து கொண்டு போய்விட்டான், அதனால் அவன் தான் சரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் செகண்ட் பையன் தவறு அப்படின்றது தெளிவாக சொல்லுவாங்க. என்னுடைய மனசுக்கு என்ன படுது அப்படின்னா, அந்த மூத்த மகன் செய்ததில் 100% சரின்னு சொல்ல முடியாது, அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில தவறுகள் இருக்குது. நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்படித்தான் ஒரு காரியத்தை அவன் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா என்ன செஞ்சிருப்பார், தென் யூ வில் கோ ஃபார் அல்டர்னேட்டிவ், ஓகே பையனை கேட்டோம் முடியலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது உறவினர்களையோ அல்லது கூலிக்கு ஆட்களையோ வைத்து அந்த வேலையை செய்வதற்கு அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த பையனும் போகிறார் அப்படின்னா, அங்கு ரெண்டு பேர் ஒரு வேலையை செய்கிறதுனால நேர விரயம் ஒன்று இருக்கிறது, ரெண்டாவது ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு முட்டல் மோதல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. சின்ன உதாரணம் பாருங்களேன், இப்போ நம்ம மிஷன் சண்டே கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த சீசன்னா மிஷன் சண்டே ஓரளவு முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, மிஷன் சண்டே கொண்டாடும் போது பங்குச்சாமியார் வந்து ஒரு பிளான் போடுவார், சரி நம்ம ஒரு ஸ்டால் போட்டு இந்த தடவை ஓரளவு மிஷனுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பேர் எழுதிடுவார், இந்த அன்பியத்துக்கு இந்த கடை, இந்த அன்பியத்துக்கு இந்த உணவு, இந்த டீமுக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு. ஏன் எழுதுறோம் அப்படின்னா, ஒரே காரியத்தை ரெண்டு பேர் செஞ்சிடக்கூடாது, அப்படி செய்கிற பொழுது ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் இருக்காது, அதனால் பலனும் சரியாக கிடைக்காமல் போய்விடும். அந்த விஷயத்தில் மூத்த மகன் செய்தது ஒரு விதத்தில் சரி என்றாலும் இன்னொரு விதத்தில் தவறு, அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இப்போ பைபிளில் இருக்கிற இதுக்கே இதே பிரசங்கத்தை நான் அப்படியே மாற்றியும் சொல்ல முடியும். என்னால் எப்படி சொல்ல முடியும், மூத்த மகனை போல இருங்கள் அப்படின்றதுக்கு சொல்ல முடியும். நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, அதனால் ஒரு மாற்று சிந்தனைக்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். அந்த மூத்த மகனுடைய மனநிலையில் ஒரு தவறு இருக்கிறது, அதை நாம் செய்யக்கூடாது. என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும்னு சொல்லணும், செய்ய முடியாதா முடியாதுன்னு ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேங்க, முகஸ்துதிக்காக வேலை இழுத்து போட்டு செய்வாங்க, நான் செஞ்சிடறேன் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த வேலை பழுவின் காரணமாக மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருவாங்க, முடியாதுன்னு சொன்னால் அதாவது நினச்சிக்குவாங்க, மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு செஞ்சுட்டு எனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு நினைப்பாங்க, போன வாரம் செஞ்சால் இந்த வாரம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிகு பண்ணிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படின்றதுக்காண்டியே அடுத்தவன் தன்னை பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்லிடுவான் அப்படின்னு இவர்களால் நினச்சிக்கிட்டு யார் வேலை கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் யாருக்குமே ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, அவர்களால் வேலை செய்ய முடியாது, இதுவும் தவறு. முடியும்னா முடியும் சொல்லணும், முடியாது என்றால் முடியாது என்று தான் சொல்லணும். இது நல்ல பழக்கம், இது நம்ம குழந்தைங்கள்லேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த சமாளிஃபிகேஷன்னா செய்யவே கூடாது, முடிந்தால் முடியும், முடியவில்லை என்றால் முடியவில்லை. ஆண்டவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். பட் வி கேன் ஹாவ் அ ரெக்வஸ்ட், நம்ம வைக்கலாம் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம், இது முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் அந்த வார்த்தை தான் சொன்னார், என்ன சொன்னார், தந்தையாம் கடவுள் அவருக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு, என்ன பிளான் கொடுக்குறாரு, நீ போய் சிலுவையை சுமக்கணுண்டாம் அவனே அப்படின்னு சொல்லி தந்தையாம் கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார், வெளிப்படுத்தாமல் இல்லை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் கூட நீங்கள் கொடுத்த வேலை தான் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இது சரியான ஒரு பார்வை. எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது, அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது, பட் நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னா, ஐ கேன் மேக் எ ரெக்வஸ்ட், நான் செய்யறதுக்கு அல்லது செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஒத்துக்கிட்டோம்னா நம்ம தான் அந்த வேலையை செய்யணும், இல்லைனா முடியாது என்று சொல்ல வேணும். ஒரு நல்ல ஆளுமை என்ன தெரியுமா, அந்த பெஸ்ட் பர்சனாலிட்டி, இந்த குட் பர்சனாலிட்டியில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா, நோ மீன்ஸ் நோ, அவ்வளோ, எஸ் மீன்ஸ் எஸ், நோன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு தெம்பு வேணும், நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் அதை சொல்கிறதே இல்லை, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் பங்கு பிரிவில், நான் சின்ன சாமியாராக இருக்கிற பொழுது பங்கு சாமியார் ஒரு கருத்தை சொல்லுவார் பார்த்துக்கோங்க, சின்ன சாமியாராக இருக்கிற எனக்கே அது உடன்பாடு இல்லாமல் இருக்கும், பட் நம்ம சொல்ல முடியாது. பங்கு மக்கள் எல்லாரும் உட்காந்துருப்பா, பங்கு பிரிவில் இருக்கிற எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, பாதர் சொல்கிற கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட சும்மா இருப்பாங்க, சரி ஓகே பா சாமி சொல்கிறாரு மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துட்டு, கூட்டம் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னப்பா அதை பெரியப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஃபாதர் அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறார், என்ன அவர் வாட்டில் நோக்கத்துக்கு செய்கிறாரு, அவர் நினைச்சதும் செய்வார் அவர், என்ன அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. உனக்கு தப்புன்னு தெரியுதுல, இது முடியாத காரியம் தெரியுதுல, இது பங்குடைய வளர்ச்சிக்கு சரிப்படாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல, ப்ளீஸ் சே நோ, அது பெஸ்ட் பர்சனாலிட்டி, அதை நாம் கற்றுக்கணும், அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனம் மூலமாக சொல்லுகிறார். யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அது ஒரு துரோகம். ஒன்று குறிப்பேடு 10:13 வசனத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். ஒன்று குறிப்பேட்டு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் அவர் ஆலோசனை கேட்டார். பாருங்க, ஆண்டவர் சவுளை அழைக்கிற பொழுது அவருக்கு கொடுத்த பணி என்ன, அல்லது சவுல் கடவுளுக்கு கொடுத்த அந்த உறுதிப்பாடு தான் என்ன, என்ன சத்தியத்தை கொடுத்தார்? கொடுத்தது ஒன்றாக இருக்கிறது, ஆண்டவரே உன்னுடைய கட்டளைப்படி நடந்து இந்த மக்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவிகிட்ட போய் இப்போ என்ன கேட்குறாரு, அவர் ஆலோசனை கேட்குறார். அப்பயே சொல்லியிருக்கணும், என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது, ஏன்னா என்னுடைய மனநிலை அப்படி, என்னுடைய தகுதி தராதரம் அப்படி அப்படின்னு அன்னைக்கு சவுல் சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு தண்டனையும் பெற்றிருக்க மாட்டான். ஆமென்று சொல்லிவிட்டு அவருடைய அழைப்பை ஏற்றுவிட்டு பிறகு எப்பேற்பட்டவர் காரியத்தை செய்கிறார். இந்த துரோகத்தை நாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு படிப்பினை. திருப்பாடல் 119 இந்த வசனம் இருக்கிறது, துரோகம் செய்வோரை அருவறுப்போடு பார்க்கிறேன். வச்சு பாருங்க, துரோகம் செய்பவரை அருவறுப்போடு பார்க்கிறேன். நான் செய்கிறேன் சொல்லிட்டு நீ செய்யாத ஒரு காரியம் இருந்தால் நான் உன்னை அருவறுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம், வானம் பூமி படைத்த இல்லாமல் கடவுளை விசுவாசிக்கிறேன், என்னோட ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறான். திருச்சபையை நம்புகிறேன், புனிதர்களுடைய பரிந்துரையை நம்புகிறேன், அன்னை மரியாவை நம்புகிறேன், எல்லாத்தையும் நாம் என்ன சொல்கிறோம், அடியாக எடுத்து வைத்து நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கைக்கு புறம்பான காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு எதிராக நாம் துரோகம் செய்கிறோம். அது இந்த நாளில் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறோங்க. நம்ம வந்து அரசியல்வாதிகள்லாம் பார்த்து சொல்கிறோம், ஒரே வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க, ஒன்றுமே செய்கிறதில்லை, எட்டில் எழுதப்பட்டது போல் தண்ணியில் எழுதின வார்த்தையாக தான் இவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு. நாமளும் அப்படி தான் இருக்கிறோம், நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். இப்போ உதாரணமாக திருமணத்தப்போ நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குற, இன்பத்திலும் துன்பத்திலும் இடல்நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். மனப்பாடமாக சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், அத்தனை கல்யாணம் நடத்தி வச்சுருக்கிறோம், அதை சொல்லி 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 நமக்கு மனப்பாடாகி போச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வார்த்தையினுடைய சாரத்தை உணர்ந்து சொல்கிற நாம் எந்த இடத்துல நின்று சொல்கிறோம், யாருக்கு முன்னாடி சொல்கிறோம், எந்த மனநிலையில் சொல்கிறோம் அப்படின்றத உணராமல் அந்த வாக்குறுதி என்ன செய்கிறோம், பல நேரங்களில் மீறுகிறோம். அப்படின்னா நாம் யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறோம், ஆண்டவருக்கு முன்னாடி கொடுக்குறோம், ஆண்டவருக்கு எதிராக நாம் துரோகம் செய்கிறோம். அதை நாம் உள்வாங்கணும். திருமுழுக்கின் போத நம்ம பிள்ளைகள் சார்பாக நாம் வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லையா, இந்த பிள்ளைக்குள் ஏற்றப்பட்ட இந்த ஒளி அணையாமல் காக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி ஞான பெற்றோர் அந்த வாக்குறுதியை ஏற்பாங்க. இந்த பிள்ளையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, நம்புகிறீர்களா, விசுவசிக்கிறீர்களா அப்படிலாம் கேட்குற பொழுது எல்லாத்துக்கும் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அப்படின்னு நாம் பதில் சொல்லிட்டு அன்னைக்கு ஞான பெற்றோர்ன்ற பேருக்கு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் நின்று ஏதோ ஒரு வெள்ளத்துணியை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதோ செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செஞ்சுட்டா கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஞான பெற்றோராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு துரோகம் செய்கிறீங்க, செய்யக்கூடாது. அந்த குழந்தைய என்னைக்கு நீங்கள் தலை தொட்டிங்களோ அந்த நாளிலிருந்து அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும். ஒருவேளை தாயின் தகப்பனும் அந்த குழந்தைக்கு நன் முன்மாதிரி காட்டலைன்னா அதை கண்டித்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்கு, ஒரு ஞான பெற்றோருக்கு இருக்கு. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியே ஆகணும். அதே போல பெற்றோர் கொடுக்குற வாக்குறுதி, அதை நாம் கட்டாயம் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, என்னோடு படித்த ஒரு நண்பர், அவர் ஒரு ஒரு காங்கிரிகேஷன் ப்ரீஸ்டாக மாறினார். என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் என்னை மறையுறை வைப்பதற்காக கேட்டிருந்தார். அப்போ நான் தான் அந்த திருப்பள்ளியில் மறையுறை வைத்தேன். எளிமை, கற்பு, ஏழ்மை, கீழ்ப்பிடிதல், அதை பற்றிலாம் நிறைய அன்றைக்கு அவருடைய தலைப்பு அதை மையப்படுத்தி தான் இருந்துச்சு, ஏழ்மையை மையப்படுத்தி இருந்துச்சு. அதனால் அவரை பற்றி நல்லா சொன்னேன், நல்ல அருமையாக அந்த மறையுறை வந்தது. அப்போ எங்களுடைய அந்த ஆர்டினேஷன் விழாவுக்கு ஒரு என்னுடைய இந்து சகோதரங்களோட படித்த நண்பரும் வந்திருந்தார். அவருக்கு நம்முடைய இந்த கோயில் தோரணை, நம்முடைய இந்த அணிவகுப்பு, நம்முடைய புரோட்டோகால்லாம் பார்த்து அப்படியே மறந்துட்டார். அப்போ இந்துக்கள் என்ன செய்வாங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க, போய் கொஞ்சம் நேரம் ஆண்டவட்ட அல்லது அவங்க நம்புகிற தெய்வத்தை பார்த்து வணங்கிட்டு வருவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, வருகை பாடல்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒன்று இறைவார்த்தை, அதுக்கப்புறம் காணிக்கை, அப்புறம் இப்போ விழான்னு வந்துருச்சுன்னா நிறைய இடைச்சருகல்கள்லாம் நிறைய இருக்கும். நம்முடைய புரோட்டோகால், நம்முடைய வாசிக்கிற திறன், இதெல்லாம் பார்த்துட்டு இட் வாஸ் ரியலி டேக்கன் ஆஃப். அப்போ ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார், சூப்பராக செய்றீங்க, இது வர நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததே இல்லை, இது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னார். முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு போனோம். பார்த்துக்கோங்க, சாப்பாட்டு ஐட்டத்தை பார்த்துட்டு அங்கே ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, முட்டை எல்லாமே இருக்குங்க, எல்லா சகல ஐட்டங்களும் அடிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ சாப்பிடும் போது நண்பர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா சிரிக்குது, என்ன பிரச்சனை, என்ன சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொன்னார். இல்லை ஏழ்மை வார்த்தைப்பாடே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்த மக்த வாக்குறுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன் சிரிக்கிறேன் அப்படின்னார். உண்மையிலும் உண்மை. ஒரு குருவானவராக மாறுறவர், ஒரு ஏழ்மை வார்த்தை படம் எடுத்திருக்கிறவர், அங்கே போனால் சகல ஐட்டங்களும் அப்படியே தட்டை நிறச்சி நிற்கும் போது அவருடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது. இதுவே இப்படி இருக்குதுன்னா மற்றது என்ன அப்படி சொல்லி கேட்டார். இது கொஞ்சம் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டால் நகைச்சுவை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே அதில் இருக்கிற உண்மை நமக்கு பிடிபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த நிலையிலும் நாம் துரோகம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதை இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் நம்மளை எதை யோசிக்க சொல்கிறார் அப்படின்னா, உன் திருமுழுக்கின் போது நீ கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அல்லது ஞாயிறு திருப்பலிகளில் நம்பிக்கை அறிக்கை என்று சொல்லுகிற அந்த வாக்குறுதி, இவற்றையெல்லாம் நீ புதுப்பித்துக்கொள். புது ட்ரெஸ் போகிறதல்ல கிறிஸ்மஸ், புதிய ஆடை வரும் என்று நாம் காத்திருப்பதல்ல கிறிஸ்மஸ், நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கணும். இது வாக்குறுதிகளை புதுப்பிப்பதற்கான ஒரு காலம் என்பதனால் தான் இப்போ ஏற்பட்ட சான்றுகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இறுதியாக சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன, வரிதண்டுபவரும் விலைமகளிரும் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். திருமுழுக்கு யோவானுடைய பேச்சை கேட்டு கண்டுகொண்டார்கள், நீங்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழுத்தமான காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். ஆகவே அன்பு இறைப்பிள்ளைகளை, இறையாற்றினுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற நாம், அல்லது இறையாற்றினுடைய ஒரு விளிமையத்தை கற்று தேர வேண்டும் என்று நினைக்கிற நாம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம், முயற்சி செய்வோம். வாக்குறுதி கொடுத்ததை தவறுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் வாழ எனக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் தொடர்ந்து இந்த பலியில் ஜெபிப்போம். இறைவனும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார். ஆமென்.